முத்துமணி மாலை. இசையும் உணர்வும் கலந்த பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி முத்துமணி மாலை. நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது நேசம் கலந்த நட்புடன் அன்பன் கானா பிரபா. நேர்களே, இன்றைய முத்துமணி மாலை நிகழ்ச்சியிலே மகுடமாக திகழ இருப்பது சிறப்பு நேர்காணல் ஒன்று. ஈழத்து படைப்பாளிகள் கலைஞர்களை ஒளி ஆவணப்படுத்தும் வரிசையிலே தற்பொழுது இந்த ஆண்டு பவள விழா காணும் ஈழத்தின் எழுத்தாளர் பெருமதிப்பிற்குரிய வைத்திய கலாநிதி தி ஞானசேகரன் அவர்கள் குறித்த ஒரு சிறப்பு ஒலி ஆவணப்படுத்தல் இன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக தற்பொழுது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபன கலையகத்திலே நாம் டாக்டர் தி ஞானசேகரன் அவர்களை நேரடியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் தி ஞானசேகரன் அவர்களே.
வணக்கம்.
உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ உலகத்து படைப்பாளிகள் கலைஞர்களை நாங்கள் தொலைபேசி வழியாக அவர்களுடைய பவள விழா மற்றும் அவர்களுக்கான சிறப்பு பகிர்வுகளை எடுத்திருக்கின்றோம். ஆனால் நேரடியாக உங்களை இங்கே கலையகத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த ஆண்டு உங்களுக்கு பவள விழா ஆண்டு. எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்களை பற்றி எங்களுடைய வாசகர்கள் இன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற வாசகர்கள் பலர் ஏற்கனவே அறிந்த எழுத்தாளர்கள் என்ற வரிசையிலே உங்களை மறக்க மாட்டார்கள். நான் இந்த பேட்டிக்கு முன்னர் கூட ஒரு பகிர்வை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது 87 காலப்பகுதியிலே வீரகேசரி பிரசுரம் வெளியிட்ட குருதிமலை என்ற நூல் உங்களுடைய நாவலை நான் வாசித்த அனுபவத்தை குறிப்பிட்டிருந்தேன். இப்படி எண்ணற்ற வாசகர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு எழுத்தாளராக என்று சொல்லும் பொழுது நாவல் ஆசிரியராக, சிறுகதை ஆசிரியராக, தற்பொழுது ஞானம் என்ற ஒரு சஞ்சிகையினுடைய ஈழத்திலே வெளிவருகின்ற இதழ் ஆசிரியராக நீங்கள் இயங்கி வருகின்றீர்கள். சம்பிரதாயபூர்வமான ஒரு கேள்விதான், இந்த எழுத்து பணி என்ற அந்த இலக்கிய உலகுக்கு உங்களுடைய பிரவேசம் எப்படி அமைந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆரம்பத்திலே நான் பல சிறுகதைகளை எழுதி ஆர்வம் காரணமாக பல பத்திரிகைகளுக்கும் அனுப்பி வந்திருக்கிறேன். என்னுடைய முதலாவது கதையை கலைச்செல்வி என்ற சஞ்சியை 1964 மாசி இதழிலே பிழைப்பு என்ற கதையை பிரசுரித்தது. அந்த சஞ்சிகைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஈழத்திலே பிரபலியமான எழுத்தாளர்கள் பலர் அந்த சஞ்சிகைக்குள்ளால் தான் வெளிவந்திருக்கிறார்கள். உதாரணமாக சம்பியன் செல்வன், செங்கையாளியான், சேனா யோகநாதன் போன்ற பல படைப்பாளிகள் அந்த சஞ்சிகையினூடாக வெளிவந்தார்கள். அந்த காலப்பகுதி ஒரு முக்கியமான காலப்பகுதி என்று சொல்லலாம். என்றால் ஒரு மரபு நிலையிலிருந்து நவீன நிலைக்கு மாற்றம் பெற்று கொண்டிருந்த ஒரு காலத்திலே அந்த சஞ்சியை வந்து கொண்டிருந்தது. அந்த சஞ்சியை மரபில் கால் ஊன்றி நவீனத்தை ஏற்கின்ற ஒரு காலகட்டமாக அந்த சஞ்சியை அந்த காலகட்டத்திலே அதனுடைய கருத்தியல் ரீதியாக மரபில் கால் ஊன்றி நவீனத்தை ஏற்கின்ற ஒரு சஞ்சியாக வந்து கொண்டிருந்தது.
ஈழத்தை பொறுத்தவரையிலே ஒப்பீட்டு ரீதியிலே இந்தியாவில் இருக்கின்ற தமிழக எழுத்தாளர்களோடு ஒப்பிடும் பொழுது ஈழத்திலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. சமகாலத்திலே அல்லது அதையும் தாண்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே வைத்திய கலாநிதிகளாக இருந்தோர் அல்லது இருக்கின்றோர் அந்த பின்புலத்திலே இருப்பவர்கள், மருத்துவத்துறையிலே இருக்கின்ற பின்புலத்திலே இருந்த டாக்டர் நந்தி மற்றும் எம் கே முருகானந்தன், நீங்கள் சானா
முருகானந்தன் போன்றவர்கள் அந்த வைத்திய துறையில் இருந்து கொண்டு
இலக்கிய,
அது ஒரு வசதியான ஒரு எழுத்தாளனுக்கு அது ஒரு வசதியான தொழில் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் பலரை நாங்கள் ஒரு நாளிலே சந்திக்கின்றோம், அனுபவங்களை நாங்கள் பெறுகின்றோம். பலருடைய கதைகள் கூட, நான் கூட எழுதிய சில கதைகளிலே நோயாளிகளை சந்தித்து அவர்களிடம் பெற்ற அனுபவங்கள் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை வைத்து நான் சில கதைகளை எழுதியிருக்கிறேன்.
நீங்கள் இந்த கலைச்செல்வியிலே உங்களுடைய இந்த முதல் சிறுகதையை எழுதிய காலம் என்பது நீங்கள் பல்கலைக்கழகத்திலே இருந்த காலகட்டமா?
பல்கலைக்கழகத்திலே இருந்த காலம்.
என்றால் அதை ஏன் நான் கேட்கின்றேன் என்றால், சமகாலத்திலே செங்கியாளியான் செம்பியன் செல்வன் போன்றோர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே இருந்தார்கள். அவர்களும் இப்படி ஒரு சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டு ஒரே காலத்திலே அறிமுகமானார்கள் இல்லையா? மகிழ்ச்சி. அதனை தொடர்ந்து உங்களுடைய இந்த கலைச்செல்வியின் பிரவேசத்தை தொடர்ந்து அந்த சிறுகதை பணியை தொடர்ந்து பரவலாக நீங்கள் ஈழத்திலே இருக்கின்ற பத்திரிகைகள்,
எல்லா பத்திரிகைகளிலும் நான் ஈழத்திலே வந்த பத்திரிகைகள் எல்லாமே அந்த அந்த சிறுகதை பிரசுரமான பின்னர் பல பத்திரிகைகளுக்கு நான் அனுப்பி கொண்டிருந்தேன். அந்த கதைகள் எல்லாமே பிரசுரமாக கொண்டு வந்தன. தமிழகத்திலே கூட அந்த காலத்திலே கலைமகளில் ஒரு கதை வருவதென்றால் அது பெரிய ஒரு அதுக்கு ஒரு மதிப்பாக இருந்தது. நல்ல தரமான பத்திரிகையாக தமிழக பத்திரிகை கிவா ஜெகநாதன் அதனுடைய ஆசிரியராக இருந்தார். அதிலே கூட என்னுடைய கதைகள் பிரசுரமாக இருக்கின்றன. அந்த அப்படியான கதைகள் பிரசுரமாகிய பின்னர் எனக்கு என்னுடைய எந்த கதைகளை அனுப்பினாலும் பத்திரிகைகள் சஞ்சிகள் அதை பிரசுரிக்கக்கூடிய ஒரு ஒரு
அங்கீகாரத்தை
நான் பெற்றிருந்தேன்.
அருமை அருமை. அதாவது அந்த கலைமகளில் வந்தால் அப்படியான ஒரு எழுத்தாளருக்கான ஒரு தகுதியை அங்கே கலைமகள் ஆனால் அதற்கு பின்னரான காலகட்டம் என்பது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கலைமகள் காலத்திற்கு கூட இந்த எழுத்தாளர்களுக்கும் எழுத்தாளர்கள் என்று சொல்லும் பொழுது தமிழக எழுத்தாளர்களுக்கும் ஈழத்து எழுத்தாளர்கள் ஈழத்து அந்த வாழ்வியலோடு மிகவும் நெருக்கமான ஒரு உணர்வு இருந்தது போல இருக்கின்றது. அதற்கு பிறகு
அந்த அந்த காலகட்டத்திலே தான் அந்த நெருக்கம் வந்தது என்று நினைக்கிறேன். இப்போ கலைமகளிலே இளங்கையர்கோன் போன்ற ஈழத்து எழுத்தாளர்கள் பலர் அந்த காலத்திலே எழுதினார்கள். இலங்கையை பின்புலமாக வைத்து கொண்டு கலைமகளிலே எழுதினார்கள். அப்போ அந்த காலகட்டத்திலே தான் ஈழத்து தனித்துவமான எழுத்துக்கள் வர தொடங்கிய ஒரு காலகட்டம் என்று கூட நாங்கள் சொல்லலாம்.
உங்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் எழுத்தாளர்களுக்குமே பரவலான படைப்புகளின் மூலமாக அறியப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தனி முத்திரை கொடுத்திருப்பார்கள். இந்த நாவல் வழியாக அந்த எழுத்தாளரை அறிமுகப்படுத்துவார்கள். அந்த வகையிலே குருதி மலை என்ற அந்த உங்களுடைய நாவல், சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த நாவல், அந்த நாவலை பற்றி சொல்லும் பொழுதே எழுந்து அப்படியே தி ஞானசேகரன் என்ற அந்த எழுத்தாளருடைய பெயரும் எல்லோருடைய மனக்கண்ணிலும் வரும். இந்த படைப்பு தான் உங்களுடைய முதல் நாவலா?
இல்லை, என்னுடைய முதலாவது நாவல் புதிய சுவடுகள் என்று யாழ்ப்பாண பிரதேசத்தை வகைப்புலமாக கொண்டு வந்த நாவல். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல ஈழசிரி பிரசுரங்கள் தன் பல எழுத்தாளர்களை ஊக்குவித்து வந்தது போல 50வது பிரசுரத்துக்கு ஈழத்து வீரேசரி பிரசுரத்தின் 50வது பிரசுரத்தை கொண்டாடும் முகமாக ஒரு போட்டியை வைத்தது. அந்த போட்டியில் சங்கையாளியானின் காட்டாறு பரிசு பெற்றது. என்னுடைய இரண்டாவது இடத்தை என்னுடைய புதிய சுவடுகள் என்ற நாவல் பெற்றுக்கொண்டது. அப்போ அவர்கள் அந்த என்னை அந்த அவர்களுடைய நிறுவனத்துக்கு அழைத்து அந்த புதிய சுவடுகளில் சில மாற்றங்களை செய்து தரித்துள்ளார். அந்த நேரத்தில் அது மார்க்சிய கருத்தியல் கூடுதலாக அழுத்தம் பெற்று கொண்டிருந்த காலம். அதற்கமைய மாற்றங்கள் செய்தர சொல்லி கேட்டார்கள். நான் அதற்கு மறுத்துவிட்டேன். ஏனென்றால் அந்த நாவல் எங்களுடைய கிராமத்தின் நாவல். எங்களுடைய கிராம மக்கள் எவ்வாறு வாழ்வியலை பற்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த இப்படித்தான் சமூக இசைவாக்கம் இருக்கும் என்று எப்படி நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதை பிரதிபலிக்கிற ஒரு நாவல். எனவே நான் என்னால் அது மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் விருப்பம் என்றால் பிரசுரம் செய்யலாம், இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் அதை பிரசுரித்தார்கள்.
சரி,
பிரசுரமாக வந்தது. அது எனக்கு முதலாவது சாகித்ய பரிசை கொடுத்தது. அந்த ஆண்டுக்காக சாகித்ய பரிசையும் அது தந்தது. அடுத்த நாவல் தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த குருதி மலை நாவல். அது மலையகத்தை பின்புலமாக கொண்ட நாவல்.
குருதிமலை என்ற அந்த நாவலை வீரேஸ்வரி பிரசுரம் வெளியிட முன்னர் ஏதாவது பத்திரிகையில் அது தொடராக வந்ததா?
அது அது நான் முதலாவது இந்த என்னுடைய சிறுக என்னுடைய நாவல் பிரசுரம் பெற்ற பின் வீரேஸ்வரி பிரசுரகாரே என்னிடம் கேட்டார்கள், என் மலையகத்தில் நீங்கள் இப்பொழுது தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கு அது நான் அது தொடர்பான கருக்கள் இருக்கலாம், மலையக நாவல் ஒன்று உங்களால் எழுத முடியுமா என்று
கேட்டிருந்தேன்.
அந்த நேரத்திலே மிக ஒரு ஒரு அரசியல் ரீதியான தாக்கம் அங்கே இருந்தது. அதாவது மலையகத்தில் உள்ள தோட்டங்களை அரசுடமையாக்கி அங்குள்ள மக்களை வெளியேற்றிவிட்டு பெரும்பான்மை மக்களை குடியேற்றுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அதை எதிர்த்து மலையக மக்கள் போராடினார்கள். நாங்கள் அந்த இடத்திலே அந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம், அது ஆண்டு 200 வருடங்களாக நாங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வேறு போக்கிடம் புதிதாக நாங்கள் போக முடியாது என்று போராடி அதில் வெற்றியும் பெற்றார்.
அது ஏதாவது அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தோட அல்லது
அவர்களாகவே? உண்மையில் அந்த காலத்திலே தொழிற்சங்கங்கள் பெரிதாக வலுப்பெற்றிருக்கவில்லை, ஆனாலும் மக்கள் சேர்ந்து ஒரு மக்கள் போராட்டம் எழுச்சியாக வந்தது. இன்னொன்று அதை பற்றி சொல்லலாம், அரசாங்கத்துக்கு அல்லது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடி வெற்றி பெற்ற முதலாவது நாவல் விதத்திலே வந்து அந்த அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் கலந்தெழுந்து போராடி வெற்றி பெற்ற நாவல் அது எனக்கு நிறைய பெரும் பாரியான வாசகர்களை தந்தது. உண்மையிலே அதை அந்த நாவல் பின்பு தமிழகத்திலே அமெரிக்கன் கல்லூரியிலே எம்ஏ வகுப்புக்கு பாட நூலாக வைக்கப்பட்டது. அந்த தகுதி அது பெற்றது. 3 தடவைகள் அது மீள் பிரசுரம் அந்த தேவைகளுக்காக கல்லூரி பாடசாலை பல்கலைக்கழக தேவைகளுக்காக 3 தடவைகள் அது மீள் பிரசுரம் பெற்றது.
அதை தான் நான் அடுத்த கேள்வியாக கூட கேட்க இருந்தேன். அதாவது உங்களுடைய நாவல்களை எடுத்துக்கொண்டால் இந்த குருதிமலை மற்றும் லயத்து சிறைகள் கவ்வாத்து எல்லாமே மலையக பின்புலத்தை கொண்ட நாவல்களாக இருக்கின்றன. எனவே உங்களுடைய நீங்கள் அந்த தொழில் புரிந்த காலத்தை ஒட்டிய
நாவல்கள் தான் அவை. அந்த நாவல் தந்த உற்சாகத்திலே அதன் பிறகு லயத்து சிறைகள் என்ற ஒரு நாவல் எழுதினேன். அந்த லயத்து சிறைகள் என்றது அந்த மக்கள் அந்த லயத்துக்குள்ளே வாழ்வதால் அவர்கள் அங்கே சிறைப்பட்டிருக்கிறார்கள். அந்த லயத்தை விட்டு வெளியில் வந்தால்தான் அவர்களுடைய கல்வி தேவைகள் அவர்களுடைய பொருளாதார தேவைகள் இவையெல்லாம் முன்னேறுவதாக இருந்தால் அவர்கள் வெளியில் வந்து கிராமப்புறங்களிலே தனியாக வீடுகளை அமைத்து கொண்டு அவர்கள் அதிலே முன்னேற வேண்டும் என்ற கருத்தை நான் அதிலே வைத்தேன். என்னென்றால் ஒரே கூட்டமாக வாழும் பொழுது அங்கே அந்த இரவில் ஒரு பிள்ளை படிப்பதற்கு கூட ஒரு 100 பேர் சேர்ந்திருக்கின்ற ஒரு இடத்திலே படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அது பழக்கத்துக்கான அவர்கள் அது கலாச்சார ரீதியாக பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதாவது சுகாதார ரீதியாக கூட 10 குடும்பங்கள் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் இந்த லயத்தை விட்டு இந்த சிறையை விட்டு வெளியில் வாருங்கள் என்ற கருத்துப்பட நான் நாவலை எழுதியிருந்தேன். அது பல வழியில் இப்பொழுதெல்லாம் இன்று கூட இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் மண் சரிவுகளுக்குள்ளே மக்கள் அகப்பட்டுக் கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு கூட்டமாக அவர்கள் வாழ்கிறார்கள். லயம் என்பது ஒரு புகையிரத பெட்டி போல 20-30 குடும்பங்கள் தொடர்ச்சியாக
இருக்கிறார்கள்,
அமங்கி போவார்கள். இப்படி பல நன்மைகள் இருக்கின்றன. அவர்கள் தனித்தனியாக தேசிய மக்கள் வேறு இடங்கள் வாழ்வது போல தனித்தனியாக அவர்கள் ஒரு சிறு குடிசை என்றாலும் அமைத்து வாழ்ந்தால் அது உங்களுக்கு நல்லது என்றது நான் நீண்ட காலத்துக்கு முதலே அதை பதிவு
செய்திருக்கிறேன்.
அது மத்திய மாகாண சாகித்ய பரிசு பெற்று ஒரு நாவல்.
40 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் படைத்தபடியான படைப்புகள் என்பது அந்த காலகட்டத்தினுடைய பிரதிபலிப்புகளாக மட்டுமன்றி இன்றைய நோக்கிலே அவற்றை இப்பொழுது கூட அந்த
கூட நாங்கள் அதை பொருத்தி பார்க்கலாம். காலத்தை வென்று நிற்கின்ற கருத்துக்கள் அதிலே அடங்கி இருக்கின்றன.
உண்மை உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது இப்படியான இந்த நாவல்களை இன்றைய யுகத்திலே பார்ப்பது அல்லது படிப்பதோ அல்லது அதை பெற்றுக்கொள்வதோ என்பதோ இல்லாத ஒரு காரியம் என்னென்றால், இவற்றை நூல் பிரசுரம் என்ற ஒரு வகையிலே கடந்த 10 ஆண்டுகளிலே வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் இவற்றை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி உங்களுக்கு இருக்கின்றதா?
நாங்கள் அதனை நூலகம் என்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறோம்.
ஆமாம், அவர்கள்
இணைய வழியாக நீங்கள் அந்த நாவல்களை வாசிக்க முடியும். என்ன படைப்புகள் யாவும் இணைய வழியாக வாசிப்பது கதன நேற்று உலகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம்.
எல்லா நாவல்களையும் கொடுத்திருக்கிறீர்கள். அருமை. நாவல் ஆசிரியராக மற்றும் சிறுகதை ஆசிரியராக, குறிப்பாக உங்களுடைய சிறுகதை தொகுதியை நீங்கள் அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் என்ற ஒரு சிறுகதை தொகுதியாக வெளியிட்டிருந்தீர்கள். அந்த காலகட்டம் எது?
அது போர் தொடங்கிய பின்பு உள்ள ஒரு காலகட்டம். அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் என்பது ஒரு குறியீட்டு கதை. அந்த காலத்திலே நாங்கள் நேரடியாக எந்த விடயத்தையும் சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் அல்சேஷன் என்ற ஒரு நாய் வந்து ஒரு பேரினவாதத்தையும், பூனை என்பது ஒரு எங்களுடைய தமிழர்களையும் குறியீடாக வைத்து எழுதின ஒரு கதை. எப்படி என்றால், ஒரு நாய் ஒரு பூனையை துரத்தி கொண்டு போனால் அது ஒரு மூளைக்குள்ள அகப்பட்டு கொண்டால் அது திரும்பி சீறி சுருண்டு பாயும். இப்போ எங்களுடைய நாட்டிலே ஆரம்பத்திலே பேரின எங்களுடைய சிங்கள மக்கள் அடித்த பொழுது திருத்த பொழுது எல்லோரும் யாழ்ப்பாணத்துக்கு ஓடினார். ஆனால் யாழ்ப்பாணத்திலே போய் அடித்த பொழுது அவர்களுக்கு ஓடுவதற்கு இடம் இல்லை, எனவே அவர்கள் திருப்பி அடித்தார்கள் என்ற அந்த கருத்தை நான் விளக்குவதற்காக அந்த அல்சேஷனும் ஒரு பூனைக்குட்டியும் என்ற கதையை நாங்கள் அந்த காலத்திலே பல கதைகளை நாங்கள் ஒரு குறியீட்டு கதை
நேரடியாக சொல்ல முடியாத
பல பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. உதாரணமாக இராணுவம் வன் பிள்ளைகளை பாடசாலை பிள்ளைகளை கொடுமையாக்குவதென்றது கூட நாங்கள் நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன். காட்டு பூனைகளும் பச்சைக்கிளிகளும் அப்படி நாங்கள் அந்த குறியீடாக அந்த காலகட்டத்தில் எழுத வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நேரடியாக எழுத முடியாத ஒரு தேவை இருந்தது. என்னுடைய அந்த அந்த சிறுகதை தொகுதி அதுக்கு ஒரு சிறப்பு என்னென்றால், தற்பொழுது சபுரம பல்கலைக்கழகத்திலே அது பாடநூலாக பிஏக்கு பாடநூல்களாக கடந்த 10 வருடங்களாக இருக்கிறது. ஆனால் நான் இதில் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், அது ஒரு வரலாற்று அந்த சிறுகதைகள் அதுக்குள்ளே பல அரசியலுக்கு எதிரான அல்லது அரசியலை சாடுகின்ற அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பல கதைகள் இருந்த போதும் அது பாடநூலாக
வந்திருக்கிறது. உண்மையில்
அந்த படைப்பு நுட்பத்தால் அல்லது அந்த படைப்பின் குறியீடாக சொன்னபடியால் அதை அவர்கள் பாடநூலாக இட்டு இன்றும் பிஏ வகுப்புக்கு அந்த புத்தகத்தை பாடநூலாக வைத்திருக்கிறார்.
அருமை அருமை. அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று அந்த குருதி மலை என்ற நாவலை கூட தமிழக மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே எம்ஏ அதாவது முதுமாணி பட்ட படிப்புக்காக பாடநூலாக அமைத்திருந்தார்கள் என்று. இப்படியான சிறப்புகள் என்பது பரவலாக உங்களுடைய எழுத்துக்களை வாசகருக்கு குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு பணியாக இருக்கும். அதையொட்டி ஒரு கேள்வி, இன்றைய யுகம் என்பது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கடந்த 30 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது புலம்பெயர் இலக்கியம் என்பது அதற்குரிய ஒரு ஆணிவேரை பலமாக கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த புலம்பெயர் இலக்கியம் என்ற அந்த சொல்லிலே அந்த சொல்லாடலிலே உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற துணியிலே நீங்கள் மெல்பர்னிலே ஒரு கருத்தரங்கு வைத்ததாக அறிந்திருந்தோம். அதை பற்றி நேயர்களுக்கு இந்த வழியிலே சொல்லுங்களேன்.
இந்த அதாவது இந்த 83லேயே தமிழர்கள் பெருவாரியாக புலம்பெயர்ந்தார்கள். அந்த புலம்பெயர்வுக்கும் ஏனைய புலம்பெயர்வுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது ஹிட்லரின் கொடுமைகளால் யூதர்கள் வெளியேறிய பொழுது அதை டயஸ்போரா லிட்ரேச்சர் என்று சொன்னார்கள். அதே போன்ற ஒரு நிலை தமிழர்களும் வெளியேறி இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு நாடு இல்லை, எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற கருத்துப்பட, அல்லது அப்படி வெளியேறிய பொழுது புலம் சிதறிய அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். அது ஒரு இடம் இல்லை, பல இடங்களுக்கு போயிருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை உடைமைகளை உயிரை காப்பாற்றிக் கொள்ள. அந்த சூழலிலே இருந்து இளம் அல்லது இளம்
சமுதாயத்தினர்கள்
அல்லது ஒரு 18-20 வயசு இளைஞர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள் போகும் பொழுது பல பயண அனுபவங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதாவது பல நாடுகளுக்கு கடந்து பல பயங்கரமான லோரிகளில் கண்டெய்னர்ஸ்
அதற்குள்ளாய்ந்து
இறந்து அப்படி பயண அனுபவங்கள். அங்க போனோட அகதி வாழ்க்கை, அங்க போனோட தொழிலின்மை, பல மற்ற பெண்களுடைய பல கொடுமைகள், இப்படியான ஒரு காலகட்டத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அதை நாங்கள் புலம்பெயர் இலக்கியம் என்று சொல்லுவோம். அதுக்கு முதல் நாங்கள் எந்த இடத்திலும் புலம்பெயர் இலக்கியம் என்ற வார்த்தை பிரயோகம் பிரயோகிக்கப்படவில்லை. அதாவது தமிழகத்திலே இருந்து சிங்கப்பூருக்கு போனவர்கள் சிங்கப்பூர் இலக்கியம் என்றார்கள், தமிழகத்திலே இருந்து மலையாக்கு போனவர்கள் இலங்கைக்கு வந்தவர்கள் இலங்கை மலையக இலக்கியம் என்றார்கள். அப்போ முதல் முதல் இந்த புலம்பெயர் இலக்கியம் என்ற சொற்றொடர் அது முதல் எங்கே வந்தால் இந்த டயஸ்போரா லிட்ரேச்சரை குறிக்கின்ற சொல்லாக அது வந்தது. ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது இருக்கிறதா என்றால் இல்லை, போர் முடிந்து விட்டது. இந்த புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் அனுபவங்களை கடந்த 30 வருடங்களாக பல அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள், கல்வியிலே முன்னேறியிருக்கிறார்கள், தொழிற்தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், பொருளீட்டம் பெற்றிருக்கிறார்கள், கலாச்சாரத்தை புரிந்து கொண்ட பல கலாச்சாரங்களையும் புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு இப்பொழுது எழுதுகிற கதைகளை நாங்கள் எப்படி அந்த டயஸ்போரா லிட்ரேச்சர் என்று சொல்லுவது சொல்ல முடியாது.
அந்தந்த நாட்டினுடைய
பேரோடு தான், புவி சார்ந்த பேரோடு தான் அந்த நாடு. இப்பொழுது ஆஸ்திரேலிய பின்புலத்தில் எழுதுகிற ஒரு கதையை நாங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கியம் என்போம். அதே மாதிரி கனடா தமிழ் இலக்கியம், புவி சார்ந்து பேர் சூட்டுற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் நான் முதலே சொன்னேன் சிங்கப்பூர் இலக்கியம், மலேசிய இலக்கியம், ஈழத்து இலக்கியம், இந்திய இலக்கியம். அதாவது நாட்டின் புவி சார்ந்துதான் இலக்கியத்துக்கு பேர் வைக்கின்ற ஒரு வளமை இருக்கிறது. அது நாங்கள் புதிதாக சொல்லவில்லை. எஸ்போ கூட தன்னுடைய பனையும் என்ற நூலை எடுத்தால் என்றால் அவர் ஆஸ்திரேலிய கதைகள், ஐரோப்பிய கதைகள் என்று வகுத்திருக்கிறார். எனவே இப்பொழுதும் நாங்கள் புலம்பெயர் அந்த புலம்பெயர் என்ற சொல் டயஸ்போராவை குறிக்கிற ஒரு சொல்லை இன்றைய இலக்கியத்துக்கு நாங்கள் பாவிக்க முடியாது என்பதுதான், அது பிழை என்பதுதான் என்னுடைய வாதம். அதைத்தான் நான் அங்கு சொன்னேன்.
இந்த நேரத்தில் அதை பதிவு செய்ததமைக்கு நன்றிகள். மீண்டும் அந்த உங்களுடைய கருத்தை கேட்காதவர்களுக்கு அது நிச்சயமாக சென்று சேர்ந்திருக்கும்.
அது மட்டுமல்ல, அதன் எப்பொழுதும் இலக்கியம் ஒரு நிலை மாற்றம் அடையும்.
நிச்சயமா
அது ஒரு குட்டு தேங்கி நிற்கிற குட்டு அல்ல. 2500 வருட காலம் எங்களுடைய தமிழ் இலக்கியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, காலத்து காலம் மாற்றம் பெற்றிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் போர் இலக்கியத்தை பார்த்திருக்கிறோம், இப்பொழுது புலம்பெயர் இலக்கியம் பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த நான் சொன்ன இந்த ஆஸ்திரேலிய இலக்கியம் என்றது அடுத்த தளத்துக்கு போயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஆஸ்திரேலிய முத்துலிங்கம் போன்றவர்கள் கனடாவில் வாழ்ந்து கொண்டு வேறு நாடுகளை பற்றி எழுதுகிறார்கள், அந்த நாட்டினுடைய சூழல் வாழ்க்கை முறை பற்றி எல்லாம் எழுதுகிறார். அவர் பல நாடுகளுக்கு போய் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ அதை நாங்கள் முத்துலிங்கம் கனடாவில் வாழ்கிறபடியால் அது கனடிய இலக்கியம் என்று சொல்ல முடியாது. அது ஒரு உலகளாவிய பரந்த பார்வையை நாங்கள் காண்ற பொழுது அதை நாங்கள் உலக தமிழ் இலக்கியம் என்று குறிப்பிடுகிற ஒரு நிலை வந்து ஆசை கந்தராஜா போன்றவர்கள் தங்களுடைய தொழில் ரீதியாக வேறு வேறு நாடுகளுக்கு போகிறார்கள். அப்படி போனவர்கள் அந்த நாட்டினுடைய பின்புலத்தில் பகைப்புலத்தில் பல கதைகளை படைக்கிறார்கள். அதோடு ஈழத்து போரையும் நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார்கள். அப்போ இது வந்து ஒரு நாட்டுக்குரிய பண்பாடு கொண்டது அல்ல. அப்படியான இலக்கியங்களை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு உலகத்தமிழ் இலக்கியம் என்று அழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது புலம்பெயர் இலக்கியம், பிறகு ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கியம், பிறகு உலக தமிழ் இலக்கியம், அப்படி ஒரு ஒரு நிலை மாற்றம். அது அது இலக்கியத்தில் நடந்து கொண்டு எப்பொழுதும் நிலை மாற்றம்
நடந்து கொண்டு
அதை சரியாக வகுத்து தொகுத்து பார்க்கிற தன்மை பலருக்கு இன்னும் ஏற்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதை என்னுடைய ஐரோப்பிய பயணத்திலே நான் பல இடங்களுக்கு பல இடங்களில் இதை பற்றி நான் பிரஸ்தாபித்திருக்கிறேன். குறிப்பாக லண்டன் போன்ற இடங்கள் பல அறிவாளிகளுக்கு முன்னால் குறிப்பிட்ட பொழுது கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ என்னவோ. ஒரு சஞ்சியாளன் அல்லது நான் ஒரு 52 வருடங்கள் இலக்கிய துறையில் இருக்கிறேன், சஞ்சியை 17 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த அந்த இந்த நிலை மாற்றங்களை எல்லாம் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கு.
நிச்சயமா
எல்லா பல இடங்களிலும் இருந்து புலம்பெயர் எழுத்தாளர்கள் எங்களுக்கு அனுப்பி கொண்டு. அப்போ நான் இது ஆஸ்திரேலிய கதை என்று எடுத்து எழுந்து பார்த்தால் அவர் வியட்நாம் பற்றி எழுதியிருப்பேன். கே எஸ்
சுதாகர்
என்றவர் ஒரு கதை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆஸ்திரேலியாவில் அந்த கதை தொடங்கி பிறகு வியட்நாமிலே அந்த போய் அந்த அங்கே அந்த களத்திலே வியட்நாம் போர் நடந்த இடத்திலே அந்த கதை களம் அங்கே மாறி பிறகு அந்த வியட்நாமியர்கள் தங்களுடைய போர் முடிந்தபின் தங்களுடைய நாட்டை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், அதுக்குரிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதெல்லாம் அங்கே பேசப்படுகிறது. அதே போன்று தமிழர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த கே எஸ் கற்றுக்கொள்வதற்கு அந்த கதை என்று நினைக்கிறேன். அதில் அவர் எங்களுடைய போராளி விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை கூட அந்த கதையிலே, அதாவது ஆஸ்திரேலியாவில் தோங்கி வியட்நாமுக்கு போய் எங்களுடைய போரோட இணைந்து எங்களுடைய போர் இனிமேல் போருக்கு பின்னரான நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்று அப்படி பரந்த பரந்த போக்கிலே இப்பொழுது இலக்கியங்கள் போய்கொண்டிருக்கு. அப்போ இவையெல்லாத்தையும் நாங்கள் புலம்பெயர் இலக்கியம் என்று ஒரு ஒரு வரையறைக்கும் நாங்கள்
அடக்க முடியாது
முடியாது. அதே போன்று நடேசனுடைய ஒரு நாவல், அது கடைசியாக அந்த நாவல் கூட அதே அசோகன் வைத்தியசாலை என்ற அது உலக பொதுவான பல விடயங்கள், அதில் பல தேசத்து சீன மக்கள் ஆஸ்திரேலிய மக்கள் பலருடைய பிரச்சனைகள் அங்கே பேசப்படுகிறது. அதே போன்று இப்பொழுது எங்களுடைய பாக்ஸ் என்ற சோபா சக்தி நாவல் வந்தது, அது அது இவையெல்லாம் உலக தமிழ் இலக்கியம் என்றதுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சில பொதுவான பண்புகளை அது கொண்டிருக்கிறது. தேவகாந்தன் மற்ற ஜீவகுமாரன் இப்படி இவர்கள் ஒவ்வொரு நாடுகளில் வாசிக்கிறார்கள். அவர்களுடைய படைப்பிலக்கியங்களில் நாங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தமிழ் இலக்கியமானது தேங்கி இருக்கல,
பறந்து விரிந்து
பறந்து பறந்து பல்வேறு கட்டங்களை போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய அவதானத்தை நான் சென்ற இடங்களில் சொல்லிக்கொண்டு வருகிறேன்.
அருமை.
அது காலப்போக்கில் அது ஏற்கப்படும் அல்லது ஏற்கப்படும், இது இப்போ கருத்துத்தானே.
நிச்சயமா நிச்சயமா. இன்று ஈழ இலக்கியம் என்பது கலமகள் காலத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்றைய யுகத்திலே வந்து குறிப்பாக தமிழகத்திலே வருகின்ற பகுஜன பத்திரிகைகள் என்று சொல்லக்கூடிய ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளிலே முத்துலிங்கம், சோபா சக்தி போன்ற குறிப்பிட்ட சிலரது இலக்கியங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்து என்ற நாளேடு தமிழிலே அவர்கள் இப்பொழுது பிரசுரம் வெளியிட்டு வருகின்றார்கள். அவர்கள் சோபா சக்தியினுடைய அந்த பாக்ஸ் என்ற சிறுகதை தொகுதியை அந்த படிக்கத்தகுந்த பட்டியல் என்ற பகுதியிலே ஐந்து பட்டிய புத்தகங்களிலே ஒன்றாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த பத்திரிகைகள் வழியாக சில அங்கீகாரங்கள் கூட கிடைத்தாலும் கூட தமிழக வாசகனை பரவலாக இழுத்து எழுத்தாளர்கள் எட்ட முடியாததுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
உண்மையில் அவர்களெல்லாம் ஒரு ஜனரஞ்ச வியாபார நோக்கத்தோடு நடக்கிற ஜனரஞ்ச பஞ்சை நான் அது அது தெளிவாக வேட்ட வெளிச்சமாக நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முதலே தொடங்கி தமிழர்களால் தொடங்கி பிள்ளை நடத்தி அவர்கள் இப்போ நீங்கள் ஆனந்த வீடன் எடுத்து பார்த்தால் அந்த ஆரம்பத்திலிருந்து ஆனந்த வீடனுடைய
தரம்
இன்றைக்கு இல்லை. அவர்கள் ஜனரஞ்சத்துக்கு போய் அந்த அந்த வியாபார நோக்கத்துடன் அவர்கள் துவங்கி விட்டார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஈழத்து இலக்கியம் நிச்சயமாக தரமான இலக்கியங்களை அவர்கள் வாங்கி அவர்கள் பிரசுரத்துக்கு பிரசுரம் செய்கிறார்கள். அந்த பிரசுர வளம் நாங்கள் போர்களில் நொந்து போயிருக்கிற எங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. போர் என்பது பல விடயங்களை சிதைத்து
விட்டது.
ஈழத்தில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு நாவல் வர முடியாது.
நிச்சயமா
பல காரணங்கள் பல காரணம் அரசியல் ரீதியான காரணங்கள், பயம், மனப்பயம், மனத்தடை போன்ற பல விடயங்கள். பலர் நல்ல திறமைசாலிகள் இப்ப வெளியேறித்தான் இந்த நாவல்கள்
எழுதக்கூடிய சூழல் வந்திருக்கிறது.
எனவே நாங்கள் ஆனால் ஒன்று ஈழத்து எழுத்தாளர்களால் தான் என்ற ஒரு முறை எஸ்போ சொன்னார், புலம்பெயர் இலக்கியம் தான் 21-ஆம் நூற்றாண்டை ஆளப்போகிறது. ஈழத்து எழுத்தாளர்கள் உச்ச நிலை அடைந்து
கொண்டிருக்கிறார்கள்,
எந்த சந்தேகம் இல்லை. எங்களால் அவர்களை அந்த அந்த வாசகர் அந்த சந்தையை ஈழத்தில் இருந்து கொண்டு எங்களால் எட்ட முடியாது.
நிச்சயமா
அதுக்கு வசதிகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
சமீபத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். சில மாதங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரண்டாவது வீடு போன்று பல தடவை வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முன்னரே கோடு காட்டியிருக்கிறீர்கள் இந்த புலமைந்த எழுத்தாளர்களுடைய அந்த செழுமைத்தன்மை, அதாவது இந்த ஒவ்வொரு நாட்டிலேயும் வாழக்கூடிய அந்த எங்களுடைய தமிழ் எழுத்தாளர்கள் தனித்துவமானவர்கள், அவர்களுடைய படைப்புகள் அவற்றினுடைய ஆழ அகலத்தை பற்றியெல்லாம். இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பயணம் என்பது உங்களுடைய இலக்கிய பகிர்வுக்கும் ஒரு ஏதுவாக அமைந்திருந்தது.
இந்த ஞானம் என்ற சஞ்சியை நாங்கள் தோங்கி 17 வருடங்களாகிவிட்டன. அந்த சஞ்சியில் பல எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஏன் புலம்பெயர்ந்த பல எழுத்தாளர்கள், அதில் ஒருவர் ஜீவகுமாரன் என்ற ஒரு எழுத்தாளர் டென்மார்க்கில் இருக்கார்.
ஆமாம்,
அவர் ஒரு உணவின் பொழுது எங்களை அதிதியாக அழைத்தார். அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்ததும் தன்னுடைய இணையத்திலே இப்படி ஞானசேகரன் தம்பதியினர் அதிதிகளாக வருகிறார் என்று பிரபலியப்படுத்தி எழுதிய பொழுது பக்கத்து நாடுகளிலும் இருந்து ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகள், பாரிஸ் போன்ற நாடுகளிலிருந்தும் நீங்கள் இவ்வளவு தூரம் வருகிறீர்கள், எங்களுடைய இடங்களுக்கும் வாருங்கள் என்று அழைப்பு விட்டார்கள். அந்த எழுத்தாளர்களில் பலரும் ஞானத்திலே எழுதியவர்கள் தான், ஞானத்திலே எழுதியவர்கள் அல்லது அவருடைய வளர்ச்சியிலே ஞானம் பங்கு பெற்றிருக்கிறது அல்லது ஞானத்தின் பங்கு வளர்ச்சியிலே அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஞானத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தினால் நாங்கள் போன பொழுது தங்களுடைய விழாக்களையும் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அங்கே மண் என்ற ஒரு சஞ்சியை வருகிறது, அந்த சஞ்சியை செவ்வரத்தை என்று ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டது. நாங்கள் போன பொழுது எங்களையே அதை முதன்மைப்படுத்தி எங்களை அதிதியாக கொண்டு அந்த செவ்வரத்தை சிறுகதை தொகுதியின் அறிமுகப்படா வைத்தார்கள். என்னுடைய மனைவி அவர் விமர்சனம் செய்தார், நான் சிறப்பு அதிதியாக என்னுடைய சிறப்பு பேச்சு கொடுத்தேன். அதுக்கு பிறகு சுவிஸ் நாட்டுக்கு அங்கே எங்களுக்கு கௌரவம் தந்தார்கள், நிறை தமிழன் ஒரு பட்டம் வழங்கினார்கள்.
அருமை.
அதன் பிறகு பாரிஸுக்கு போனோம், இளங்கோவன்
என்ற
இருக்கிறார், பிறகு லண்டனுக்கு போனோம். அங்கே அப்படியே பல இடங்களுக்கும் நாங்கள் போனோம், எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். இதில் நாங்கள் அப்பொழுதுதான் பலருடைய முகத்தை பார்த்தோம்.
எழுத்தின் வழியாக அவர்களை நீங்கள் கண்ட நீங்கள் நேரடியாக
பார்த்தோம். ஆனால் அங்கே அவர்களுடைய அன்பை, எங்களை அவர்கள் வரவேற்பது, உண்மையை சொல்ல போனால் அந்த பிரதேசம் முழுவதுமே இந்த இந்த எங்களுடைய இலக்கிய தொடர்பாக அவர்கள் எங்களை காரில் கூட்டிக்கொண்டு, இப்போ ஐரோப்பிய பயணத்தை நாங்கள் எங்கேயும் ட்ரெயினில் ஏறல, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனது காரில் தான். இப்போ அவ்வளவு தூரம் அவர்கள்
இந்த நேசிப்பு
நேசித்தார்கள். அது
அருமை,
வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம், வேறு எந்த ஒரு இதழாசிரியருக்கும் கிடைக்காத அனுபவம்.
உண்மை உண்மை
கிடைத்தது, அது பெரும் மகிழ்வை தரு. இலக்கியம் அந்த மகிழ்வை எனக்கு தந்திருக்கிறது.
அருமை. அடுத்ததாக உங்களுடைய அடுத்த பரிமாணம், கடந்த 17 ஆண்டுகளாக அது ஒரு தவ வாழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஈழத்து இலக்கிய பரப்பிலே ஒரு சஞ்சிகையை 17 ஆண்டுகள் நடத்துவது என்பது கிட்டத்தட்ட ஒரு 17 யுகம் போல, ஞானம் என்ற ஒரு சஞ்சிகையை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். இன்றைய காலகட்டத்திலே, ஒரு காலகட்டத்திலே மல்லிகை இருந்தது, மல்லிகை வந்த பொழுதே சமகாலத்திலே ஞானமும் வந்தது. இன்று ஞானம் மற்றும் ஜீவநதி போன்ற குறிப்பிட்ட சில சஞ்சிகைகள் தான் வருகின்றன. அதிலே நீங்கள் முதல்வராக இயங்கி வருகிறீர்கள். இந்த ஞானம் என்ற சஞ்சிகை தான் நான் நினைக்கிறேன் இப்பொழுது வருகின்ற சஞ்சிகைகளிலே கொஞ்சம் மூத்த சஞ்சிகை என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சஞ்சிகையை கொண்டு வர வேண்டும், அதுவும் அது கொண்டு வந்த காலப்பகுதி கூட கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலப்பகுதி என்று தான் நினைக்கின்றேன். அப்படி ஒரு சஞ்சிகையை கொண்டு வர வேண்டும், ஒரு வணிக ரீதியான ஒரு வாசக பரப்பை சார்ந்திருக்கின்ற ஒரு ஈழத்து வாசகனுக்கு, குறிப்பாக ஒரு ஈழத்து வாசகனை எடுத்துக்கொண்டால் அவன் புத்தக சாலைக்கு போகும் பொழுது முதலில் தூக்குவது ஆனந்த விகடன், குமுதம் போன்ற சஞ்சிகைகளைத்தான். எங்களுடைய சஞ்சிகைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பை எடுக்கின்ற வாசகன் என்பது மிக மிக அரிது. அப்படியான ஒரு சூழலிலே இந்த ஞானம் என்ற ஒரு சஞ்சிகையை கொண்டு வர வேண்டும், இவ்வளவு காலமும் அதை நீங்கள் சுமந்து வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற அந்த முனைப்பு எப்படி வந்தது?
ஆமாம், நான் ஆரம்ப காலத்திலே பல சிறுகதைகளை ஆர்வம் காரணமாக எழுதி அந்த கதைகள் நிராகரிக்கப்பட்டது. அப்போது நான் இந்த சிப்பி என்ற எழுத்தாளரிடம் சென்ற பொழுது செல்வியில் அவர் நேரடியாக வாசித்து விட்டு உடனேயே அந்த கதையை ஏற்றுக்கொண்டார். அது ஒரு ஒரு என்னுடைய ஒரு திறப்பு அல்லது ஒரு ஒரு நான் என்னுடைய இலக்கிய பயணத்தின் வாசலாக அது அமைந்து. அப்பொழுது நான் நினைத்தேன், எதிர்காலத்தில் நான் ஒரு சஞ்சியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கரு அந்த அப்பொழுதே எனக்கு இருந்தது. ஆனாலும் அந்த சஞ்சியை தொடங்குவது என்பது பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக எல்லா சஞ்சிகளும் தொடங்கி தொடங்கி அது நின்று போகும். எனவே நான் என்னுடைய பென்ஷன் எடுத்த அப்புறம் என்னுடைய பணிவு நேர பணி 2000 ஆம் ஆண்டு நான் ஓய்வு பெற்ற பின் என்னுடைய ஆசையை நிறைவேற்பதற்காக இந்த சஞ்சியை தொடங்கினேன். ஆனால் அதற்கு இன்னும் ஒரு காரணம் இருந்தது. அந்த சஞ்சியை தொடங்கிய பொழுது அங்கே போர் உச்சக்கட்டத்தில், எனவே மற்ற சஞ்சிகள் எல்லாம், நான் சஞ்சி என்ற பெயர் ஒன்றும் குறிப்பிடவில்லை, அந்த யுத்த சூழலிலே கிடைக்கின்ற அந்த போர் தொடர்பான விடயங்களை போடுவதற்கு தயங்கினார். ஏனென்றால் அந்த காலகட்டம் அப்படி, அதாவது வெள்ளைமான் கடத்தல்கள், அப்படி பல பிரச்சனைகள் இருந்தது, போராளி குழுக்கள் பல இருந்தது. அப்போ அரசு பயங்கரவாதம், அரசு ரீதியான நெருக்குவாரங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ ஆனால் இந்த இலக்கியங்கள், போர் இலக்கியம் என்றது உலகத்தில் போர் இலக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. முதலாம் உலக போரில் நடந்த போர், அது அவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ 2ஆம் உலக போர்கள் இவை அதில் இலக்கியங்கள் எல்லாம் ஆவணப்பேமிங்ஸ் போன்ற புலம்பெயர் எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்கள் அந்த 2ஆம் உலக யுத்தத்தில் ஒரு சாரதியாக இருந்தவர் தன்னுடைய அனுபவங்களை நாவலாக கொண்டிருக்கிறார். ஆம்புலன்ஸ் சாரதியாக இருந்தவர், அதெல்லாம் நேரடி சாட்சியங்கள், அந்த நேரடி சாட்சியங்கள். அப்போ எங்களுடைய போரடைந்த நேரடிய சாட்சியங்களை நாங்கள் பதிய வேண்டும், அதை போர் இலக்கியம் என்று கொண்டு வர வேண்டும் என்று முதலாவது இதழில் இருந்து நாங்கள் அழகாக திட்டமிட்டோம். முதலாவது இதழை பார்த்தால் நீங்கள் அந்த அந்த போர்க்காலத்திலே போராளிகளை பிடித்து கொண்டு கடலிலே வீசி எறிகின்ற தன்மை எல்லாம் இருந்தது. அதை நாங்கள் கவிதையாக முதலாவது இதழிலே போட்டிருக்கோம். அதே போன்று இந்த புலம்பெயர் இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற எஸ்போ என்னுடைய பேட்டி எடுத்து போட்டிருக்கோம். எங்களுடைய குறிக்கோள் இந்த போர் இலக்கியத்தையும் புலம்பெயர் இலக்கியத்தையும் என்ன சிரமப்பட்டாலும் அதை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அது ஒரு பயங்கரமான வேலை. அந்த சூழலிலே மிக பயங்கரமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் கூட நாங்கள் அதை பயந்து கொண்டிருந்தால் இதை எப்படி நாங்கள் இதை ஆவணப்படுத்துவது? எங்கள் ஈழத்திலே ஒரு போர் நடந்தது. 100 வருடத்துக்கு பின் அந்த போரிலே என்ன நடந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு நூற்கட்டமைப்புக்குள் இந்த போர்லே இதுதான் நடந்தது. அதாவது நூலகம் இருக்கப்பட்டிருக்கிறது, இடப்பெயர்வுகள் நடந்திருக்கிறது, இடப்பெயர்கள் நடந்திருக்கிறது, இந்திய இராணுவம் வந்திருக்கிறது, பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு
வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்.
இவற்றையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூல் கட்டமைக்கலே கொண்டு அதை போர் ஈழத்து போர் இலக்கியம் என்ற ஒரு கட்டமைப்புகளை நாங்கள் கொண்டோம். 600 பக்கங்கள் கொண்டு.
ஆமாம், அதை நான் எடுத்து படுத்த பொழுது கூட அந்த காலகட்டம் என்பது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய ஈழத்திலே ஓரளவு சகஜநிலை, அதாவது முன்னைய காலத்தை விட அந்த நெருக்கடி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்புமை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த ஈழத்து போர் இலக்கியம் என்ற அந்த தொகுதியை வெளியிட்ட காலம் என்பது ஒரு சவாலான ஒரு காலகட்டம்.
போரின் சாட்சியங்கள், போர் நடந்தது, போர்ல என்னென்ன நடந்ததுக்கு 100 வருடத்துக்கு பின்னர் புதையிடுகிற ஒரு மாணவனுக்கு
ஆமாம்
அந்த நூல் கட்டமைப்புக்குள்ளே அது இருக்கிறது.
நிச்சயமா, ஆமாம் ஆமாம்,
நாங்கள் போரை மறந்து விட முடியாது. என்னுடைய எங்களுடைய ஈழத்து புலம்பெயர் இங்கே வந்திருக்கிறார்கள். 8-9 தலைமுறைக்கு பிறகு யாரோ ஒருவன் வேரை தேடி செல்வான்.
உண்மை,
அவனுக்கு இவைதான் சான்ற ஆதாரங்களாக இருக்க.
நிச்சயமா,
அதே போன்றுதான் புலம்பெயர் இலக்கியம் கூட. புலம்பெயர்ந்த மக்கள் சென்றார்கள், அவர்களுடைய பட்ட இன்னல்கள் என்ன, இன்றைய நிலை என்னன்றதை நாங்கள் 1000 பக்கங்களிலே அது புலம்பெயர் இலக்கியம் என்று கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு தார்மீக கடமையாக நாங்கள் நினைத்தோம்.
நம்முடைய
சஞ்சியின் தார்மீக கடமையாக நாங்கள் நினைத்தோம். அதை நாங்கள் செய்திருக்கிறோம், யாருக்கும் பயப்படாமல் செய்திருக்கிறோம்.
நிச்சயமா, உண்மை உண்மை. அது நீங்கள் அந்த ஈழத்து போர் இலக்கியம், அதை தவிர்த்து புலம்பெயர் இலக்கியம் என்ற 2 தொகுதிகள், அவற்றை நானும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த பணி என்பது மகத்தானது. நீங்கள் எல்லா உலகத்திலே இருக்கின்ற அத்தனை திசைகளிலே இருக்கின்ற எழுத்தாளர்கள் மட்டுமன்றி ஈழத்திலே இருக்கின்ற அந்த படைப்பாளிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் செய்த அந்த பணி என்பது சிறப்பானது. ஞானம் என்ற சஞ்சிகையினுடைய மகத்தான பணிகளிலே அது ஒரு மறக்க முடியாத ஒரு பயணம். நிச்சயமாக, இந்த பயண அனுபவம், அதாவது ஞானம் என்ற சஞ்சிகையினுடைய அந்த மாத இதழினுடைய அனுபவம் என்பது உங்களுக்கு எப்படி தனிப்பட்ட ரீதியிலே எப்படி இருக்கின்றது?
இப்பொழுது இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். நீங்கள் புலம்பெயர் இலக்கியத்தை பற்றி கேட்டபடியே நான் அதை என்னுடைய விரிவை சொன்னேன். ஆனால் எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது போரின் பின்னரான இலக்கியங்கள் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். அவற்றை நாங்கள் ஆவணப்படுத்தி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கோம். உதாரணமாக அகதிகளாக பலர் சிறைச்சாலையில் பலர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பல போராளிகள் கைகால் இழந்த நிலையில் ஜீவனத்துக்கு வழி இல்லாத நிலை இருக்கிறார். பல பெண் போராளிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக.
நிச்சயமா,
50,000 பெண் விதவைகள் அங்கே இருக்கிறார். இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு பெண் போராளியாக இருந்த பொழுது அவர்களை போற்றிய எங்கள் சமுதாயம், போராளி என்று போர் இல்லை என்ற ஒன்று அந்த பெண் போராளியை ஏற்க தயாராக இல்லை. அவளை இழிவாக பார்க்கின்ற ஒரு நிலையை கூட நாங்கள் பார்க்கிறோம்.
நிச்சயமா.
இப்போ இப்படியான போருக்கு பின்னரான நிகழ்வுகள் இங்கே வெளிநாட்டிலே புலம்பெயர் இலக்கியத்தில் பல நிலைப்பாடுகள் நிலை மாற்றங்கள் வந்திருக்கிறது போன்று அங்கே போருக்கு பின்னரான இலக்கியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் கூட கூர்வாளின் நிழல் என்று வந்திருக்கிறது, நீங்கள்
வாசித்திருக்கிறீர்கள்.
இப்படி இந்த போருக்கு பின்னரான அவை அல்லது சில விடயங்களை ஆவணப்படுத்துகின்ற பல விடயங்கள் அங்கே வந்து
கொண்டிருக்கு.
இடத்துக்கு உள்ளே பல நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு, அதே போன்று இடத்துக்கு வெளியே புலம்பெயர் இலக்கங்களும் கூட பல நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும், அப்படி என்றால் இலக்கியம் என்பது வடிவம், வகமை, பாடுபொருள், எழுத்தியம்பும் முறைமை காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே போகும்.
நிச்சயமா
அது தேங்கி நிற்காது.
நிச்சயமா
அந்த அப்படித்தான் 2500 வருடங்களாக இந்த நாளிலும் மாற்றம் வந்திருக்கு. அப்போ போர் இலக்கியம் இப்பொழுது போருக்கு
பின்னரானது.
புலம்பெயர் இலக்கியம் ஒவ்வொரு நாட்டின் பெயரோட வந்து உலகத்தமிழ் இலக்கியம் என்ற நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது.
உண்மையிலேயே உங்களுடைய பவளவளா ஆண்டிலே இப்படி நேரடியாக உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய இலக்கிய பணி இவற்றையெல்லாம் நேரே கேட்டு மகிழ்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது இந்த ஒலிபரப்பின் வழியாக உலகெங்கும் வாழும் எங்களுடைய தமிழ் அன்பர்கள் இந்த போட்டியை கேட்க ஒரு ஏதுவாக அமைந்திருக்கின்றது. எழுத்தாளர் வைத்திய கலாநிதி ஞானசேகரன் அவர்களே, நிறைவாக உங்களுடைய கருத்துக்களை இந்த வழியிலே உங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பகிர்வாக சொல்லுங்களேன்.
இந்த போட்டியின் மூலம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எங்களுடைய புலம்பெயர் மக்களுக்கும் எங்களுடைய நாட்டவர்களுக்கும் எங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இப்போ எங்களுடைய ஈழத்திலே சஞ்சிகை என்று வருகின்ற ஞானம் சஞ்சிகை அல்லது ஜீவனதை போன்ற சஞ்சிகள் மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் நாங்கள் அந்த சஞ்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது புதிய புதிய நவீன முறையில் எழுத்துக்கள் வர தொடங்கிவிட்டன. அப்போ அதாவது இந்த எப்படி என்றால் இந்த நவீன இலக்கியம் நவீன முறையில் வருவதென்று நான் எதை சொல்லுகிறேன் என்றால் ஃபேஸ்புக்கில் கூட இப்போ எழுத்துக்களை போடுகிறார்கள்.
அதே நேரத்தில் இப்போ ஆனந்தையுடன் குமுதம் மாற்றிய தமிழகத்தினுடைய ஈரக்குரிய அத்தனை பிரபலமான பத்திரிகைகளும் கையடக்க தொலைபேசிகளிலே வாசிக்கக்கூடிய ஒரு
அப்போ இந்த நிலையில் நாங்கள் இந்த இதழ் ஈழத்திலே வருகின்ற 1-2 இதழ்கள் தான் இப்பொழுது வந்து அவற்றை நீங்கள் எங்களுக்கு பண உதவி நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் உங்களுடைய நல்ல படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த அப்படி அனுப்புவதன் மூலம் அந்த எங்களுடைய தரத்தை நாங்கள் பேண முடியும்.
உண்மை உண்மை
தரம் விழுந்து போகாமல்
பல புதிய எழுத்துக்களை
அறிமுகப்படுத்தி பேண முடியும். முக்கியமான ஒரு கோரிக்கையை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு இந்த நேயர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். அத்தோடு இந்த ஏடிபிசி நிறுவனத்தினருக்கு என்னுடைய மிக்க நன்றியை, இந்த நேர்காணலை சிறப்பான முறையிலே என்னுடைய கருத்துக்களை கூற வழி சமைத்ததற்கு இந்த நிறுவனத்தினருக்கும் கானா பிரபாகர் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிற வேளையில் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.
மிகுந்த நன்றிகள் திரு ஞானசேகரன் அவர்களே, வைத்திய கலாநிதி ஞானசேகரன் அவர்களே, நன்றி, வணக்கம். நேர்களை, நீங்கள் இதுவரை கேட்டது பவளவிழா காணும் ஈழத்து எழுத்தாளர், ஞானம் என்ற சஞ்சிகையினுடைய பிரதம ஆசிரியர் ஞானசேகரன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல்.